புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா அரசியலமைப்பு நிர்ணய சபை தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க நியமிக்கப்பட்டாங்க. அவங்க தான் விடுதலை இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டதுங்க. இது மக்களாட்சியை குறிக்கோளாகவே கொண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த சாசனம். இதுக்கப்புறமா 1950 இருந்து இந்திய குடியரசு தினம் ஆண்டுதோறும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி வந்த நம்மளுடைய நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை ஸ்ரீ குலபதி பாலையா மேல்நிலைப் பள்ளி சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு எஸ் மணிகண்டன் அவர்கள் குடியரசு தின முக்கியத்துவமும் அரசியலமைப்பு சட்டமும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய 75வது குடியரசு தின விழா வாழ்த்துக்கள். எனது பெயர் மணிகண்டன். புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ குலபதி பாலையா மேல்நிலைப் பள்ளியின் சமூக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு. ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம 75வது குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்திய நாடு என்னென்ன விஷயங்களில் சவால்களில் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு, 75வது குடியரசு தினத்தில் நம்ம நாடு எதை நோக்கி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல அரசியலமைப்பு அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தினமாக ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 கொண்டாடிட்டு இருக்கோம். அரசியலமைப்பு அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு நாட்டின் நிர்வாகம் எதன் அடிப்படையில் கொள்கை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிப்பது அப்படிங்கிறதான் அடிப்படை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பிரதிபலிப்பது அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய விதின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தனிமனித ஒழுக்கத்துடன் நாட்டுடைய வளர்ச்சிக்காக கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுறத சட்டம் மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வகுத்து கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நம்ம அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாட்டுக்கு எதுக்காக அரசியலமைப்பு தேவை, அதோடைய அவசியம் என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா, அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களது நிர்வகித்து கொள்ள தங்களுடைய நாட்டுடைய நிர்வாகத்தை நிர்வகிக்கிறதுக்காக சட்டத்தை பெற்றுள்ளது. அந்த சட்டம்தான் அரசியலமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம். இதோடைய முக்கியமான அம்சம் என்னதுன்னா, அடிப்படை கொள்கைகள் மற்றும் விதிகளை விளக்குவது சட்டம் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கங்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய போராட்டத்திற்கு அப்புறமா தான் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ்காரன் நம்மளுடைய ஆட்சியில் இருக்கும்போது 1946 இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இதனுடைய முதல் கூட்டம் எங்கன்னு பார்த்தோம்னா, 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. இதில் வந்துட்டு ஒரு தலைவர் தேவை அப்படிங்கிறதுக்காக இதனோட தற்காலிக தலைவர் ஒருத்தவரங்கிற முத முதல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருடைய பெயர் டாக்டர் சச்சினானந்த ஹின்சா. ஸோ இவர் தான் இதோடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார். இவரோடு சேர்த்து HC முகர்ஜி, VT கிருஷ்ண மாச்சாரி துணை தலைவராகவும் என்ன பண்ணுறாங்கன்னா நியமிக்கப்படுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பணிகள் இதிலிருந்து தான் தொடங்கப்பட்டது. நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பை பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு நாடுகளிலிருந்து முக்கியமான சிறப்பு அம்சங்களுடைய ஒரு கூறாகத்தான் நம்மளுடைய அரசியலமைப்பு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா நாட்டிலிருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமைகள் ரஷ்ய நாட்டிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். இது மாதிரி பல்வேறு நாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு தேவையான சட்டத்தை நம்ம இயற்றியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம டாக்டர் அம்பேத்கருடைய பங்கு இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். பல்வேறு நாடுகளில் என்ன பண்ணுறாருன்னா, பல்வேறு வாதங்கள் மூலமாக பல்வேறு கருத்துக்களை பெற்றுட்டு நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் ஒரு அழகான ஒரு சிறப்பான நம்ம தேசத்தின் வளர்ச்சி பாதைக்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுறதுக்காக நம்மளுடைய சட்டத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. அந்த உருவாக்கின சட்டம் பார்த்தோம் அப்படின்னா, முகப்புரை 1, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை ஏற்றுக்கிட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா, 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறப்பு கூறுகள் என்னென்னங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றின விஷயங்களை இப்போ நம்ம தெளிவாக கூறலாம். அனைவருக்கும் சமம், அனைவரும் சமம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட் இது தான். இந்தியாவில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் எந்த மனிதர்களுக்கும் கிடையாது. இந்தியாவில் பிறந்த அனைவரும் சமங்கிறது தான் சட்டத்துடைய சிறப்பு கூறுகள். 18 வயசு பூர்த்தியானவங்க எல்லாத்துக்கும் இந்தியாவில் வாக்குரிமை. அடுத்தது, இந்தியாவில் ஒரே சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 12-35 வரைக்கும் இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் சமமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 6 உரிமைகள் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சமய சார்பு உரிமை, அரசியலமைப்பு மூலம் தீர்வு காணும் உரிமை. இது எல்லாருமே நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளாக நம்ம பெற்றிருக்கோம். முன்னாடி ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது 7 உரிமைகள் இருந்தது. அதில் சொத்துரிமைகள் இருந்தது, அப்புறமா அது நீக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த உரிமைகள் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமத்துவ உரிமைனா நம்மளுடைய சமமான ஒரு உரிமையை கொண்டாடுறது, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை நம்மளுக்கு விருப்பப்பட்ட படிப்பை படிக்கிறது, சுதந்திர உரிமை இண்டிபெண்டன்ஸ் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமைகளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. சுதந்திரமாக மனுஷன் இந்தியாவில் நம்ம சுதந்திரமாக நம்ம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. இந்த உரிமைகள் வந்துட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சட்டத்துடைய முக்கியமான அம்சமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது, அடிப்படை கடமைகள். நம்மளுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக பின்பற்றணும். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நம்மளுடைய கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா அப்படிங்கிற நாட்டிலிருந்து எடுத்திருக்க முக்கியமான ஒரு அடிப்படை கடமைகள். ஸோ சட்டப்பிரிவு 4-36-51 வரைக்கும் நம்மளுடைய அடிப்படை கடமைகளை பற்றி கூறிக்கிட்டு இருக்கு, வழங்கிக்கிட்டு இருக்கு. இதோடைய முக்கியமான நோக்கம் என்னது அப்படின்னா, சமுதாய நலனுக்காக மக்கள் தருவதே, சமுதாய நலனை மக்கள் தருவதே அடிப்படை கடமையோடைய முக்கிய நோக்கம். நம்மளுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேசத்துடைய ஒற்றுமைக்காகவும் தேசத்துடைய வளர்ச்சிக்காகவும் தனிப்பட்ட மனிதன் எல்லாரும் செயல்படணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 10 அடிப்படை கடமைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சமூக நலன் தேசிய ஒற்றுமை தான் நமது அடிப்படை கடமையுடைய முக்கிய நோக்கம்னு கூட நம்ம சொல்லலாம். தேசிய கொடியை நம்ம பார்த்தோன்னே நம்ம வந்துட்டு அந்த ஃப்ளாகுக்கு வந்துட்டு நம்ம சல்யூட் பண்ணுறது, அதே மாதிரி பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது, நம்மளுடைய தேசத்துடைய ஒற்றுமைக்காக அனைவரும் இணைந்து செயல்படுறது, இது எல்லாமே நம்மளுடைய அடிப்படை கடமைகளாக கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய தலைவர் யாருன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். அவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக இருக்கார். ஸோ அவர் எந்த சட்டப்பிரிவின் படி இருக்காருன்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார். இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் மறைமுக தேர்தல் மூலமாகத்தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ நம்ம நாட்டுடைய மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், அதுக்கப்புறம் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களித்து நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவரை என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம். இந்தியாவில் என்ன ஒரு சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா 35 வயது நிரம்பிய யார் வேணாலும் நாட்டுடைய குடியரசுத் தலைவராக வரலாம். அதுதான் நம்ம நாட்டுடைய சிறப்பம்சம் கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா உறுப்பினர்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்திய குடியரசுத் தலைவர் தான் நாட்டுடைய முதல் குடிமகனாக செயல்படுறாரு. மத்திய அரசுடைய மாநில அரசனுடைய தலைவராகவும் அவர் தான் செயல்பட்டுருப்பார். ஆனால் அவர் வந்து ஒரு பெயரளவு தலைவராக மட்டும்தான் இருக்கார். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர், இந்திய பிரதமர், இவர் தான் ஒரு செயல்பாட்டு தலைவர். நாட்டை நடைமுறைப்படுத்தி வழிநடத்துறது பார்த்தோன்னா இவர் தான் நம்மளா வழிநடத்திட்டு இருக்காரு.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்புகளை தெரிந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்கள்.
நேர்களே, இதுவரை குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை ஸ்ரீ குலபதி பாளையா மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு எஸ் மணிகண்டன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.